நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 11 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் நீண்ட இழுபறிகளுக்கு பிறகு ஒரு தொகுதி தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பிணை கிடைத்திருக்கும் தகவல்கள்.
அந்த பிணைக்கு நிற்பவர்கள் 2 அவர்கள் சேவிக்கின்ற கிராமத்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது. 2 ஒரு தடவை பயங்கரவாத தடுப்பு சட்ட காரியாலயத்தில் வவுனியாவில் அல்லது கொழும்பிலே வந்து கையொப்பமிட வேண்டும்.
காணாமல் செய்யப்பட்டோர் தொடர்பான ஐநா குழு மன்னாரில் தனது அமர்வை நடத்தியுள்ளது பற்றிய செய்திகள்.
ICRC-னாலே மக்கள் மத்தியிலே சென்று வாழ்வாதாரமும் உளவியல் சம்பந்தமான கருத்தும் நடத்த போவதாகவும், காணாமப்பனவர்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்சன்ஸ், அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்கின்ற அந்த அத்தாட்சி பத்திரம் கொடுக்க போவதாகவும் எங்களோடு கலந்துரையாடினார்கள்.
யாழ் முஸ்லிம்கள் மீள்குடியேற்றம் தொடர்பில் நடைபெற்றுள்ள உயர்மட்ட கூட்டம், தமிழகத்தில் பெய்து வரும் கடும் மழையில் குறைந்த 30 உயிரிழந்துள்ள செய்தி, நேற்று இடம்பெறாத அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஐரோப்பாவினுள் வரும் ஆப்பிரிக்க குடியேறிகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்கு ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க தலைவர்கள் மால்டாவில் கூடுகின்றனர். ஆபத்தான சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்டு மக்கள் ஐரோப்பா செல்லக்கூடாது என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக 1.8 billion நிதியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குகிறது. தலைவர்கள் சந்திக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் ஒரு சூழலில், துருக்கிக்கும் கிரேக்கத்தின் தீவு பகுதியான லெஸ்போசிற்கும் இடையே மரப்படகு ஒன்று மூழ்கியதில் 14 பலியாகியுள்ளனர். அதில் அரைவாசி பேர் சிறுவர்களாவர். கடலோர காவல்படையினர் 27 காப்பாற்றியும் உள்ளனர்.
வடக்கு ஐரோப்பாவை நோக்கி வரும் குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்லோவேனியா குரேஷியாவுடனான தனது எல்லையில் முள்வேலி அமைக்க தொடங்கிவிட்டது. கடந்த சில வாரங்களுக்குள் 180,000 வரையான குடியேறிகள் ஸ்லோவேனியாவை அடைந்துள்ளனர்.
Gledajte, u Graje si sicer nismo želeli, ne, za postavitvijo smo bili obveščeni.
ஸ்லோவேனியாவின் இந்த செயற்பாட்டை விமர்சித்துள்ள அயல் நாடான குரேஷியா, ஸ்லோவேனியா குடியேறிகளுக்கு வரவேற்பு நிலையங்களை அமைப்பது நல்லதாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளது.
ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் பொதுமக்கள் 7 கொலை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காபூலில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக
சென்றுள்ளனர்.
அண்மையில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இது பார்க்கப்படுகிறது. தெற்கு மாகாணமான சாபூலில் ஹசாரா சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த 2 9 சிறுமியொருவரும் அடங்கலாக 7 கொல்லப்பட்டனர். அதில் சிலரது கழுத்து வெட்டப்பட்டிருந்தது. பச்சை கொடிகளால் சுற்றப்பட்ட சவப்பெட்டிகளை சுமந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மழையில் நனைந்தவாறு அதிபர் மாளிகையை நோக்கி சென்றனர். அதில் அநேகமானோர் பெண்களாவர். கொலைகளுக்கு இஸ்லாமிய அரசு என்று தங்களை கூறிக்கொள்ளும் அமைப்பு காரணம் என்று தாலிபான் குற்றம் சுமத்தியுள்ளது. ஆனால் பிரிந்து சென்ற தாலிபான் குழுவே சிவிலியன்களை கொலை செய்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
மியான்மரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தலின் வெற்றிக்காக ஆங் சாங் சூச்சியின் எதிர்க்கட்சிக்கு அந்நாட்டு அதிபர் தெயின் செயின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆங் சாங் சூச்சியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி மக்களின் விருப்பங்களை முழுமைப்படுத்தும் என தான் நம்புவதாக அதிபரின் பேச்சாளரான யீ டியூ பிபிசியிடம் தெரிவித்தார். வாக்காளர்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சியை கையளிக்க உள்ளதாக தனது பேஸ்புக் பக்கத்தில் அதிபர் தெரிவித்துள்ளார். இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி ஆங் சாங் சூச்சியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி 90% ஆசனங்களை வென்றுள்ளது.
ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலப்பரப்புகளில் உள்ள இஸ்ரேலிய குடியிருப்புகளில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது அது இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டது என்ற முத்திரையை பொறிக்க முடியாது என்ற புதிய நெறிமுறைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது.
Products coming from beyond the green line cannot be marketed in Europe as made in Israel.
ஆனால் இந்த புதிய கொள்கையை இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்துள்ளது. இதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்புதல் கிடைக்க 3 ஆகியுள்ளன. இந்த முடிவு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இஸ்ரேலிய தூதுவர் டேவல் வால்சர் பிபிசியிடம் கூறி அதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த முடிவு தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கை, அரசியல் சார்ந்ததல்ல என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது.
உலக தடகள விளையாட்டின் முன்னாள் தலைவர் லைமன் டயக் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் கௌரவ உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை வெளியாக்குதல் போன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிரான்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முறையான விசாரணையை அடுத்து அவர் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினால் கடந்த செவ்வாய்க்கிழமை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் மிக நீண்ட காலமாக சிறைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் ஒரு பிரிவினருக்கு இழுபறிகளுக்கு பின்னர் கொழும்பு நீதிமன்றம் ஒன்று இன்று பிணை வழங்கியுள்ளது. எனினும் உரிய நடைமுறைகள் முடிவுறாத காரணத்தால் அவர்களால் இன்னும் சிறையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்கிறார் கொழும்பில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 31 தமிழ் கைதிகளை கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று மாலை உத்தரவிட்டது. ஆனால் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாதமை காரணமாக சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பிணை நிபந்தனைகள் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் அவர்களை விடுதலை செய்யுமாறும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று காலை அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் இந்த சந்தேக நபர்கள் பிணையின் கீழ் விடுதலை செய்வது சம்பந்தமாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர்கள் எதிர்வரும் 24 திகதி வரை மேலும் விளக்க மறியலில் வைப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் இன்று பிற்பகல் சட்டமா அதிபரின் வேண்டுகோளுக்கமைய சம்பந்தப்பட்ட வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டது. அப்போது கருத்துக்களை தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கு இன்று காலை அழைக்கப்பட்டமை சம்பந்தமாக சட்டமா அதிபர் திணைக்களம் அறிந்திருக்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்வது சம்பந்தமாக சட்டமா அதிபர் இணக்கம் தெரிவிப்பதாக அரச தரப்பு வழக்கறிஞர் அறிவித்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு சந்தேக நபரும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் கீழ் விடுதலை செய்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டார். சந்தேக நபர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஏனைய நிபந்தனைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் அமைப்பின் வணக்கத்துக்குரிய பிதா என் சத்யவேல்.
அந்த பிணைக்கு நிற்பவர்கள் 2 பேர் அவர்கள் சேவிக்கின்ற கிராமத்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது. 2 கிழமைக்கு ஒரு தடவை பயங்கரவாத தடுப்பு சட்ட காரியாலயத்தில் வவுனியாவில் அல்லது கொழும்பிலே வந்து கையொப்பமிட வேண்டும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் இவர்களை மீண்டுமாக திறந்தவெளி சிறைச்சாலைக்குள்ளே வைக்கின்றதாக அரசியல் சிறைக்கைதிகள் விடுதலைக்கான தேசிய இயக்கம் கூறுகின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைவருக்கும் நிபந்தனை இல்லாத விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். இங்கு இருக்கின்ற பலருக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து இவர்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம்.
200 மேற்பட்ட தமிழ் கைதிகள் சிறைகளில் இருப்பதாக தெரிவித்த என் சத்யவேல் அவர்களை முழுமையாக விடுதலை செய்யும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜனவரி 27 திகதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது.
கொழும்பில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். வலிந்து காணாமல் செய்யப்பட்டோர் தொடர்பிலான ஐநா வல்லுநர் குழு இன்று வட இலங்கை மன்னாரில் தமது விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இதன்பொழுது தனி நபர்களும் சமூக அமைப்புகளும் தமது சாட்சியங்களை முன்வைத்துள்ளார்கள். இன்று அங்கு சென்றிருந்த நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
இலங்கை வந்துள்ள ஐநாவின் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் குழுவினர் இன்று மன்னாருக்கு விஜயம் செய்து அங்குள்ள காணாமல் போனவர்களின் குடும்ப உறவினர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களிடமும் அதேவேளை காணாமல் போனவர்கள் தொடர்பிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளிடமும் அவர்கள் 2 பிரிவாக அமர்ந்து விடயங்களை கேட்டறிந்திருக்கின்றார்கள். வெள்ளைவேன் கடத்தல் மூலம் காணாமல் போயிருப்பவர்கள், இராணுவ சோதனை சாவடிகளை கடந்த நேரம் காணாமல் போயிருப்பவர்கள், கைது செய்யப்பட்டு காணாமல் போயிருப்பவர்கள், இறுதி யுத்தத்தின் போது ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்தபோது காணாமல் போனவர்கள், இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போனவர்கள் என பலதரப்பட்டவர்கள் பற்றியும் இங்கு சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இதில் சுமார் 200 பேர் வரையில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த குழுவிடம் சாட்சியம் அளித்தவர்களில் ஒருவராகிய வங்காளியைச் சேர்ந்த டொரின் உமாவதி அவர்களிடம் இந்த விசாரணையின் போது என்ன தெரிவித்தீர்கள் என கேட்டேன்.
என்னுடைய கணவர் 2009 மே மாதம் 17 தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுப்பாவல் பகுதியில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த நிலையில் இன்று வரைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். நாங்கள் எத்தனையோ இடங்களில் முறையிட்டும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை, முடிவு கிடைக்கவில்லை. இவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா, அப்படி இல்லை என்று அறிந்தால் அவர்கள் எவ்வாறு இல்லாமல் எங்கே எப்போது எவரால் இது நடந்தது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை கேட்டிருக்கின்றோம். இது தொடர்பாக தாங்கள் கவனம் செலுத்துவதாகவும் இழந்தவர்களுக்குரிய இழப்பீடுகள் வழங்குவதற்கு தாங்கள் ஆவண செய்வதாகவும் அவர்கள் கூறி சென்றார்கள்.
ஏண்டார் டொரைன் உமாபதி அவர்கள் பெரிய பண்டி விரிச்சானை சேர்ந்த சந்தியா தெரேசம்மாவும் இந்த குழுவினரிடம் சாட்சியம் அளித்திருக்கின்றார்.
என் மகன் வந்து மடு கோயில வந்து 2009 ஆமி பெரியவரோட சரணடைஞ்சவர். அப்ப நாங்க முகாமில் இருந்த நாங்க அவர் இயக்கத்துல தான் இருந்தேன். என் மகன் நாங்க முகாமில் இருந்து மடவுக்கு வந்திருந்த ராணுவ அதிகாரியும் வந்திருந்த பாதர் கொண்ட காய்ச்ச நேரம் என் மகன்ட பேர் கேட்டார். என் மகன்ட பேர் ஜூட் கோலின். அவர் சொல்ற உங்களோட மகன் தான் என்கிட்ட வந்து சரணடைஞ்சு நான் ஒன்றும் செய்யல கொண்ட மேலிடத்துல கொடுத்தேன். அதுக்கு பிறகு எல்லா இடமும் தேடி திரிஞ்ச என் பிள்ளை இன்னும் காண இல்லை. இவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் இது என் பிள்ளை இங்க இருந்தாலே எனக்கு தேடி தர சொல்லி அடிக்கடி இருக்கோம். எங்களை சிஐடி வந்து கொழம்புல இருந்து வந்து அவங்கள விசாரிக்க சொன்ன வந்து எங்களை அடிக்கடி இருக்க விசாரிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளையே விட இல்லை, இவங்க ஒன்றும் சொல்ல இல்லை
என்றார் சந்தியா திரேசம்மா அவர்கள். ஐநா விசாரணை குழுவினரிடம் பொது அமைப்புகளின் சார்பில் சாட்சியம் அளித்த மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை ஜெபமாலை அவர்களிடம் ஐநா குழுவினரிடம் என்ன கூறினீர்கள் என கேட்டேன்.
எங்களால் சேகரிக்கப்பட்ட 4,700 பெயருடைய காணாமல் போனவர்களுடைய பெயர்களை அவர்களுக்கு கொடுத்த நாங்கள் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெயர்கள் சேகரிக்க முடியாமல் இருக்கின்றன. அவர்களுக்கு அங்கு அனுப்பப்படுகின்ற தகவல் மீண்டும் அரசாங்கத்துக்கு அனுப்பப்படுகின்றது. அந்த அரசாங்கம் பதிலளிக்கின்ற பொழுது பொய்யான தகவல்களை பதிலளிக்கின்றார்கள். அதை நாங்கள் எடுத்து சொன்னாங்க இப்படியான பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லி. மூன்றாவதாக இந்த காணாமல் போனவர்களை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது என்றும் இன்னும் அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை, இன்னும் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது நாங்கள் சொன்னாங்க.
ஏண்டார் அருட்தந்தை ஜெயமாலை அவர்கள் காணாமல் போனவர்களுக்கு அவர்கள் காணாமல் போயிருப்பது தொடர்பில் அத்தாட்சி பத்திரம் வழங்கும் நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வழங்குவதை தடுப்பதாக அமையக்கூடாது என்பதையும் தாங்கள் இந்த குழுவினரிடம் வலியுறுத்தியதாக அருட்தந்தை ஜெபமாலை அவர்கள் கூறுகின்றார்.
ஐசிஆர்சியினாலே மக்கள் மத்தியிலே சென்று வாழ்வாதாரமும் உளவியல் சம்பந்தமான கருத்தும் நடத்தப் போவதாகவும் காணாமல் போனவர்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்சன்ஸ் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்கின்ற அந்த அத்தாட்சி பத்திரம் கொடுக்க போவதாகவும் எங்களோடு கலந்துரையாடினார்கள். அவை நாங்கள் அவர்களுக்கு சொன்ன நாங்கள் இந்த கலந்துரையாடல் எல்லாம் நீதியை நிலைநாட்டுவதை குழப்பக்கூடாது அல்லது இவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதை குழப்பக்கூடாது. இரண்டாவதாக காணாமல் ஆக்கப்பட்ட அத்தாட்சி கொடுக்கின்ற பொழுது அது காலப்போக்கிலே மரணச்சான்றிதழாக மாறக்கூடாது. ஆக இவ்வாறான காணாமல் ஆக்கப்பட்ட அத்தாட்சி பத்திரம் கொடுப்பதற்கு முன்னாலே இங்கே இருக்கின்ற சிவில் சமூகத்தோடும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த அவர்களோடும் கலந்துரையாடித்தான் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுத்தினாங்கள். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உடைய பிள்ளைகள் இளம் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அம்மாமார் இளம் அம்மாக்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் சிஐடினாலும் இராணுவத்தினாலும் பாலியல் லஞ்சம் கோருகின்ற சந்தர்ப்பங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் இதுடையமாக தாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை செய்வோம் என்று சொல்லியார்
என்றார் அருட்தந்தை ஜெபமாலை அவர்கள். இந்த ஐநா விசாரணை குழுவினர் அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் நாளை விசாரணைகளை நடத்த இருக்கின்றார்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் வடபகுதியிலிருந்து விடுதலை புலிகளால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் மற்றும் வாழ்வாதாரம் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ள நிலையில் இது தொடர்பில் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டம் குறித்து அதில் கலந்து கொண்ட அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களிடம் கேட்டேன்.
இன்று ஜனாதிபதி தலைமையிலே இந்த கூட்டம் நடந்த பொழுது பல அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் சார்ந்த செயலாளர்கள் அதிகாரிகளும் பாதுகாப்பு தரப்பினரும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக வடமாகாண கிழக்கு மாகாண புனர்வாழ்வு அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். அங்கு புனர்வாழ்வு அமைச்சர் சமர்ப்பித்த தரவுகளை வைத்து நாங்கள் ஆராய்ந்தோம். குறிப்பாக முஸ்லிம் மக்கள் அதிகமாக குடியேறியதாக அந்த அறிக்கைகள் சொன்னாலும் அந்த மக்கள் தற்பொழுது அங்கு வசதி வாய்ப்புகள் இல்லாததனால் மீண்டும் திரும்பி அந்த விடயத்தை நான் எடுத்துச் சொன்னேன். அது மாத்திரம் அல்லாமல் அந்த மக்களுக்கு சரியான வசதிகள் இருப்பதற்கு வீடு அவர்களுடைய காணி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அதே போல அவர்களுக்கு தேவையான பாடசாலை பாதை மின்சாரம் இன்னொரு விடயங்கள் அதே போல தொழில் ரீதியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருப்பதனால் அவர்களால் தொடர்ந்து வாழ முடியாத சூழலையும் இன்னும் ஒரு சிலர் போன மக்களே திரும்பி வந்து விட்டார்கள் என்பதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் அவர்கள் மீள குடியேறாமல் இருக்கிறார்கள் என்ற வடிவம் சுட்டிக்காட்டப்பட்டது. என்றாலும் கடந்த காலங்களிலே பழைய அகதிகள் புதிய அகதிகளாக ரெண்டு வகைப்படுத்தப்பட்டதனால் இவர்கள் புதிய அகதிகளுக்கு சில சலுகைகளும் பழைய அகதிகளுக்கு UNHCR போன்ற நிறுவனங்களுடைய கொடுப்பனவுகள் போன்றவற்றை வழங்காத காரணத்தினாலும் இந்த மீள குடியேற்ற தடங்களை எடுத்து கூறினோம். இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தலைமையிலே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் மீண்டும் 3 வார காலங்களுக்கு சந்திப்பதாகவும் அதற்குள் 2 வார காலங்களுக்குள் அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையிலே ஒன்று சேர்ந்து பேசுமாறும் அதன் பின்னர் 3வது வாரத்திலே அவரை சந்திக்க ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் இந்த குழு கூடி பேசின பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அதே போல 3 மாதத்துக்கு 1 முறை எதிர்காலங்களிலே ஜனாதிபதி இந்த குழுவை சந்தித்து இந்த விடயங்களை தொடர்ந்தேச்சாக முன்னெடுப்பதாக என்று முடிவெடுக்கப்பட்டது.
சில அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து உங்களுக்குள் நீங்கள் விவாதித்து அதில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை ஜனாதிபதியிடம் கொண்டு சென்று அது விவாதிப்பதெல்லாம் ஒரு இருக்கட்டும். இப்ப முஸ்லிம் மக்கள் குறிப்பாக வடபுலத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மீள் குடியேற்றம் எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற கேள்விக்கு உறுதியான பதில் எதுவும் வரலையே உங்க தரப்புல இருந்து?
அதுதான், இந்த கூட்டத்திலே அதற்கான உறுதியான பதில் என்று நாங்கள் காணவில்லை. அந்த வகையிலே தான் 3 வார காலத்துக்குள் நாங்கள் இன்று முன்வைத்த கோரிக்கைகளை எல்லாம் உள்வாங்கி அவரை மீண்டும் சந்திக்கின்ற பொழுதுதான் காலக்கெடுவை பற்றி நாங்கள் நிச்சயமாக தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்றால் இது காலம் முழுத்து சென்று இன்னும் பல வருடங்கள் செல்லலாம். எனவே 2 வருட காலத்துக்குள் இந்த மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு இந்த மீள் குடியேற்றம் முற்றாக முடிவு பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை. அதை இந்த ஜனாதிபதி கடந்த வார அமைச்சரவை கூட்டத்திலே நான் இதை எடுத்துக் கொண்டேன். எனவே அதன் கவனத்தான் இன்று இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. என்றாலும் இன்று இந்த கூட்டத்திலே பலருடைய கருத்துக்களும் சொல்வதற்கு தான் உரிய நேரங்களாக இருந்ததே ஒழிய ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. என்றாலும் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழு கூடி பேசி இந்த மீள் குடியேற்றத்திற்கான ஏற்பாடுகளை எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு காலத்துக்குள் செய்வது, என்னென்ன வகையிலே பல அமைச்சுகள் இன்று வந்தார்கள். மீன்பிடி அமைச்சு, சுகாதார அமைச்சு, வீடமைப்பு அமைச்சு, மீள் குடியேற்ற அமைச்சு, இன்னொரு பல வகையான அமைச்சுகள் இன்று வந்திருந்தார்கள். எனவே எல்லோருமாக சேர்ந்து இந்த பணியை செய்வது இலகுவாக இருக்கும் என்பதனால் ஜனாதிபதி தலைமையில் இந்த கூட்டம் நடந்ததனாலும் மீள் குடியேற்றம் வெற்றியடைவதற்கான ஒரு ஆரம்பமாக இன்றைய நாளை நான் பார்க்கிறேன்.
இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் செயல்படும் சர்ச்சைக்குரிய அவன்கார்ட் நிறுவனத்தின் உரிமைகளை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி இன்று மாலை நடைபெற்ற அமைச்சரவை சிறப்பு கூட்டம் ஒன்றுக்கு பிறகு உத்தரவிட்டுள்ளார். இது பற்றிய ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் இயங்கும் அவன்கார்ட் நிறுவனத்தை உடனடியாக தடை செய்து அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் அனைத்து வணிக உரிமைகளையும் கடற்படையினரிடம் கையளிக்கும்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டுள்ளார் என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனரத்ன பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அவன்கார்ட் விவகாரம் தொடர்பில் முடிவு ஒன்றை எட்டுவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடந்த விசேட கூட்டத்தையடுத்தே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். அவன்கார்ட் நிறுவனம் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருந்தது இந்த கூட்டத்தில் தெரிய வந்தது எனவும் அமைச்சர் ராஜித சேனரத்ன கூறுகிறார். இலங்கை கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் ஒன்று காலி துறைமுகத்தில் நிறுத்தப்படுவதற்கு கோரிய அனுமதியை அரசு வழங்கியது. எனினும் துறைமுகத்துக்கு வந்த பிறகு அதில் சோதனைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் அதில் ஆயுதங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதன் பின்னர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த ஆயுத கப்பல் விவகாரத்தில் அமைச்சர் திலக் மாரப்பன மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து 2 தினங்களுக்கு முன்னர் தனது அமைச்சு பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். இந்த பின்னணியில் அவன்கார்ட் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ் மா அதிபர், அமைச்சர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அவன்கார்ட் நிறுவனம் சட்டவிரோதமானது என இன்றைய கூட்டத்தில் தெரிய வந்துள்ளமையினால் அந்த நிறுவனம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நடத்தி சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்படி சட்டமா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். வட இந்திய மாநிலமான பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அடைந்த படுதோல்விக்கு யார் காரணம் என்பது தொடர்பில் கட்சிக்குள் கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அடைந்த படுதோல்வியை அடுத்து தோல்விக்கு யார் பொறுப்பு என்பதில் கட்சிக்குள் சலசலப்பு எழுந்துள்ளது. பாஜகவின் மூத்த தலைவர்களான எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் யஷ்வந்த் சின்ஹா உள்ளிட்ட சிலர் கட்சி பீகாரில் அடைந்த தோல்வி பற்றி வெளியிட்ட அறிக்கையில் தோல்விக்கு எல்லோரும் தான் பொறுப்பு என்று கட்சியின் சார்பில் கூறுவது தோல்விக்கு யாரும் பொறுப்பில்லை என்று கூறுவதாக தான் முடியும் என்று விமர்சித்திருந்தனர். கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த பெருமை தனக்கே உரியது என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள்தான் இப்போது தோல்விக்கான பொறுப்பை தட்டி கழிக்க முயல்கிறார்கள் என்று அவர்கள் கட்சி தலைமையை மறைமுகமாக விமர்சித்திருந்தனர். முன்னதாக டெல்லி தேர்தல் தோல்வியிலிருந்து கட்சி எந்த பாடத்தையும் கற்காமல் உள்ளதை தான் பீகார் தேர்தலின் தோல்வி காட்டுவதாக அந்த அறிக்கையில் அவர்கள் கூறினர். கட்சி அடைந்த தோல்வி குறித்து முழுமையான ஒரு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அவர்கள், அந்த ஆய்வை பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக இருந்து அந்த தோல்விக்கு பொறுப்பானவர்கள் நடத்தக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கட்சித் தலைவர் அமித்ஷா மீதான மறைமுக விமர்சனமாக கருதப்படும் இந்த அறிக்கை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு இன்று பதிலளித்த கட்சியின் முன்னாள் தலைவரும் தற்போதைய மத்திய அமைச்சருமான நிதின் கட்கரி, பீகார் தேர்தல் தோல்வி என்பது பாஜகவின் அனைவருக்குமான தோல்விதான் என்றும், இதில் தனிப்பட்ட தலைவர்கள் பொறுப்பேற்க கூறுவது தவறான வழிமுறை என்றும் தெரிவித்தார். குறிப்பாக நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய இருவர் மட்டுமே பீகார் தேர்தலின் தோல்விக்கு முழுமையான காரணம் என கூறுவதெல்லாம் பொறுப்பற்ற பேச்சு என்றும் கூறிய நிதின் கட்கரி, அமித்ஷா பதவி விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூறினார். அதே சமயம் எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, யஷ்வந்த் சின்ஹா மற்றும் சாந்தகுமார் என பாஜகவின் இந்த நான்கு மூத்த தலைவர்களும் ஒன்றிணைந்து எழுதிய கடிதம் தொடர்பாக கட்கரி அப்போது குறிப்பிடுகையில், அத்வானியிடம் இந்த விவகாரம் குறித்து நேரடியாக விவாதிக்கப் போவதாக தெரிவித்தார். கட்சி தோல்வியை சந்திக்கும் போது எல்லோரும் மறு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று கோருகிறார்கள். ஆனால் கட்சி வெற்றி பெறும் போது அது பற்றி யாரும் ஆய்வு நடத்த கோருவதில்லை என்றார் கட்கரி.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கடந்த சில நாட்களில் பெய்த கடும் மழையில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஏராளமான விளை நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடலூர் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் பெய்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக இதுவரை 27 பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக 300 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 500 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் பெரும் பகுதிகள் வெள்ளநீரில் மூழ்கியுள்ளன. நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் மின் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த சுரங்கங்களில் இருக்கும் நீரை வெளியேற்றும் பணிகள் தற்போது நடந்து வருகின்றன. கடலூரில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு குறித்து அங்குள்ள சமூக ஆர்வலரான அருளிடம் கேட்டபோது,
பருவ காலத்தில் பெய்ய வேண்டிய அந்த மழை பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல 8 மணி நேரத்துல அந்த மழை வந்து கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டருக்கு மேல 45 சென்டிமீட்டருக்கு மேல பேச்சு தீர்ந்துச்சு ஒரே நேரத்துல. இந்த மாதிரி ஒரு இந்த மழையினால நிறைய 50 வயசானவர்லாம் சொல்றாங்க, இது என் லைஃப்ல பார்த்தது இல்லை, இதான் அந்த அளவு வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா இதுல வந்து குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, நெய்வேலி இந்த 3 தாலுக்கா இருக்கிற 3 வட்டத்துல பிளாக்ல இருக்கிற பகுதிகளில் தான் அதிகமான பாதிப்பு இருந்துச்சு. இந்த ஆற்றங்கரை ஓரங்கள்ல இருக்கிற மக்களுக்கான அந்த வார்னிங் வந்து கொஞ்சம் கொடுத்திருந்தாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் இன்னும் பெரிய அளவில் இந்த பாதிப்பு இல்லாம இன்னும் தடுத்துருக்க முடியும்
என்று தெரிவிக்கிறார் கடலூரைச் சேர்ந்த அருள். மழை கடுமையாக பெய்த ஞாயிறு திங்கட்கிழமைகளில் விபத்துக்களை தவிர்ப்பதற்காக கடலூர் மாவட்டத்தில் மின்வாரியம் மின்சார விநியோகத்தை நிறுத்தி வைத்திருந்தது. தற்போது படிப்படியாக மின் விநியோகம் சரி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக 2000 மின்கம்பங்கள் வரை மாவட்டம் முழுவதும் கீழே விழுந்துள்ளன. தற்போது கடலூரில் வெள்ள நிவாரணப் பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதாக தமிழக அரசின் ஊரகத்துறை செயலரும் கடலூர் மாவட்ட திட்ட செயலாக்க கண்காணிப்பிற்கான சிறப்பு அதிகாரியுமான ககன்தீப் சிங் பேடி பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஏற்படுத்தி, உதாரணமாக 29,000 பேருக்கு வந்து அரசால் வந்து சாப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கும் அந்த நார்மல் சீவர் வரை சாப்பாடு தண்ணீர் எல்லாம் வழங்கப்படும். எலக்ட்ரிசிட்டி போறதால அர்பன் ஏரியாஸ் கடலூர், சிதம்பரம் போன்ற முனிசிபாலிட்டிஸ்ல, டவுன் பஞ்சாயத்துல நிறைய இடத்துல இபி கட் ஆஃப் இருந்து அது எல்லா அர்பன் ஏரியாஸ்ல இபி சப்ளை ரெஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ரூரல் ஏரியாஸ்ல கூட இபி சப்ளை வந்து விரைவாக ரெஸ்டோர் பண்ணப்பட்டு வருகின்றது.
கடுமையான மழையின் காரணமாக கடந்த 8ஆம் தேதியன்று துண்டிக்கப்பட்ட கடலூர் சிதம்பரம் சாலை தற்போது பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தேவனாம்பட்டினம் கிராமத்தில் கெடிலம் நதியில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 100 மீன்பிடி படகுகள் மழையின் போது கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டன. இவற்றில் 40 படகுகள் மீட்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டின் இறுதியில் கடலூரை தாக்கிய தானே புயலின் போது அம்மாவட்டத்தில் இருந்த பெரும்பாலான முந்திரி மரங்கள் நாசமாயின. தற்போது மீண்டும் அதே பகுதியில் கடும் மழை பெய்திருப்பதால் சுமார் 1 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த வெள்ளத்தின் காரணமாக நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்திலும் கடும் மழை பெய்து வருவதால் ஏற்காட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கேரளா அருகே நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் மழை நிவாரணப் பணிகள் சரியாக நடைபெறவில்லை என திமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். அடுத்ததாக, நேற்று நேரன்மின்மை காரணமாக ஒலிபரப்பாகாத அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
அனைவருக்கும் அறிவியலில் முதலில் சூரிய சக்தியில் முற்றுமுழுதாக இயங்கும் உலகின் முதல் விமான நிலையம் இந்தியாவின் கேரள மாநிலத்தின் கொச்சியிலேயே அமைக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல். சுற்றுச்சூழல் மிகவும் மோசமாக மாசடைந்துள்ள உலக நகரங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் முதல் 20 நகரங்களில் 13 இந்திய நகரங்களாக இனம் காணப்பட்டுள்ளன. வாகனங்களிலிருந்து வெளியேறும் கரியமில வாயு ஒரு முக்கிய காரணியாக கூறப்பட்டாலும் மின் உற்பத்திக்காக நிலக்கரி மற்றும் எரிவாயு பயன்பாடு அதைவிட மிகப்பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க ஒரு காரணியாகவே உள்ளது என அந்த ஆய்வு கூறுகிறது. உலகளவில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதில் இந்தியா பெரும் பங்கு வகிக்கிறது எனும் குற்றச்சாட்டுகள் மேலோங்கி வரும் அந்த அவப்பெயரை கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சி நகரம் ஓரளவிற்கு சரி செய்துள்ளது என்றேதான் கூற வேண்டும். சூரிய சக்தியில் முற்றுமுழுதாக இயங்கும் உலகின் முதல் விமான நிலையம் இந்தியாவின் கேரள மாநிலத்தின் கொச்சியிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. பெரிய செலவினத்தை ஏற்படுத்தும் மின் கட்டணத்தை தவிர்ப்பதற்காக 46,000 அதிகமான சோலார் தகடுகளை கொண்டு விமான நிலையத்திற்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பகலில் சூரிய சக்தியிலிருந்து உருவாக்கப்படும் மின்சக்தி 24 மணி நேரத்திற்கும் போதுமானது. எனவேதான் தாம் 12 மெகாவாட் கொண்ட மிகப்பெரிய சூரிய சக்தி மின் நிலையத்தை உருவாக்கியதாக கொச்சி சர்வதேச விமான நிலையத்தின் பொது மேலாளர் ஜோஸ் தோமஸ் கூறினார்.
To 7 hours, our solar plant will generate enough electricity which is our requirement for to meet the entire 24 hours.
பகலில் 6:07 மணி நேரத்தில் சூரிய சக்தியிலிருந்து உருவாக்கப்படும் மின்சக்தி ஒரு முழு நாளுக்கும் தேவையான மின் தேவையை பூர்த்தி செய்வதாக ஜோஸ் தோமஸ் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான இந்தியாவின் செயல் திட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. அடுத்து, பாலியல் நோய் பரவும் அளவை டேட்டிங் ஆப்ஸ் என்ற செயலிகள் அதிகரிக்கின்றனவாம். வைத்தியர்கள் கவலை. தகவல்கள் இதோ.
டேட்டிங் ஆப்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இணையத்தின் ஊடாக காதலுடன் கூடிய நட்பை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் செயலிகள் பாலியல் நோய் பரவும் ஆபத்தின் அளவை அதிகரிப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வகை செயலிகள் தமக்கு நல்ல பயனுள்ளதாக பயன்பாட்டாளர்களில் ஒரு தரப்பினர்
தெரிவிக்கின்றனர்.
ஆனால் ஒருவருக்கு தகவலை அனுப்பிவிட்டு அவரது பதிலுக்காக பல மணி நேரம் கூட காத்திருந்து தமக்கு மன உளைச்சலை கூட உண்டு பண்ணுவதாக சிலர் சாடவும் செய்கின்றனர்.
Or they might spend 3 hours waiting for responses or trying to make something happen and realizing at the end of those 3 hours.
பாதுகாப்பானதொரு உடலுறவு கொள்வது குறித்து அறிவுறுத்தும் வகையில் இந்த செயலிகளில் மேலும் முதலீடு செய்ய வேண்டும் என பாலியல் சுகாதார வைத்தியர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். டேட்டிங் செயலிகளை பயன்படுத்தி துணையினை மிகவும் விரைவாக மாற்றிக்கொள்கிறார்கள். எவ்வளவு விரைவாக துணைவரை மாற்றிக்கொள்கிறார்களோ அவ்வளவு விரைவாக நோய் தாக்கத்திற்கு உள்ளாவார்கள் என்று மருத்துவர் பீட்டர் கிரீன்ஹவுஸ் கூறினார். எய்ட்ஸ் நோய் தாக்கம் ஏற்படும் என்பது உண்மையில் தமக்கு கவலை அளிப்பதாக மேலும் அவர் தெரிவித்தார்.
இறுதியாக, ஆஸ்துமா பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரை.
வீடுகளில் செல்லப்பிராணிகளை வைத்திருக்கும் குழந்தைகள் ஆஸ்துமா நோய்க்குள்ளாகும் வாய்ப்புகள் குறைவு என மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்ட ஸ்விதிஸ் ஆய்வொன்று கண்டறிந்துள்ளது. செல்லப்பிராணிகளால் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த முடிவதோடு அலர்ஜிக், அதாவது ஒவ்வாமையை தடுக்க முடியும் என்று ஜமா என்ற குழந்தைகள் மருத்துவத்திற்கான பிரிவின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால கண்டுபிடிப்புகள் இதற்கு மாறாக இருக்கின்ற நிலையில் இதனை உறுதிப்படுத்த மேலும் ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு குழந்தைக்கு நாய்களால் ஒவ்வாமை ஏற்படும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு புதிதாக நாய்க்குட்டியொன்றை வாங்கி கொடுப்பது நிச்சயமாக சிறந்ததாக இருக்காது என்று ஸ்வீடிஷ் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிறு வயதுடைய நாய்களின் தோள்களில் உள்ள அழுக்கு உண்மையில் பயனுள்ளவை என்று புதிய ஆய்வுகள் பரிந்துரை செய்துள்ளன. அதிக மிருகங்களுடன் ஒரு பண்ணையில் இருப்பவர்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கின்றதோடு அவர்களுக்கு ஆஸ்துமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு 50% குறைவாக இருக்கிறது. பண்ணைகளில் இருப்பவர்களையும் வளர்ப்பு நாய்களுடன் வளர்ந்து வரும் குழந்தைகளையும் நன்கு அவதானித்ததில் அவர்களுக்கு ஆஸ்துமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு 15% குறைவு என்பதை தாம் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஸ்வீடன் உப்சலா பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானியான பேராசிரியர் டோ போல் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி பெண்களோ அல்லது குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளவர்களோ நாயொன்றை எடுத்து வளர்ப்பதில் கவலை கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த புதிய ஆய்வுகள் தேவை என்று எஸ்மா யூகே அமைப்பைச் சேர்ந்த எரிக்கா கெனிங்டன் தெரிவித்தார்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.